إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير
النبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد المسجد الحرام ومسجدي والمسجد الأقصى رواه البخاري ومسلم أو كما قال النبي مصطفى صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகமே இவராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக காத்தமுன் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிழந்த மேலான ஹபீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் திருநாட்களை அடித்து உடைகளை பின் உயர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் கயாமத் பரிவர்த்தனம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்பிரத்தும் உண்டாவதாக இறைவனின் கட்டளை மதிப்பிறையில் சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ முடியுமான அளவுக்கு அவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ ஹராம் ஆக்கிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 25 நபிமாருடைய ஹிஸ்ஸி வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதே போன்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல அவனுக்கு மாறு செய்த அவனுடைய கட்டளை எல்லை மீறின அவனுடைய தண்டனையை பெற்றுக்கொண்ட ஆது கூட்டத்தை பற்றி சமூத கூட்டத்தை பற்றி சபாவாசிகளை பற்றி மதியன் வாசிகளை பற்றி அஸ்ஹாபுல் ஐகா ஐகா வாசிகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் அதே போன்று அன்பான சகோதரர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல அவனுக்கு மாறு செய்த அரசியல்வாதிகளை பற்றி அவனுக்கு மாறு செய்த ஆட்சியாளர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கிறான் ஃபிரௌனுடைய வரலாறு காரூனுடைய வரலாறு ஹாமானுடைய வரலாறு நிம்ருதுடைய வரலாறு ஜாலூத்துடைய ஹிஸ்டரி அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கிறான் அன்பான சகோதரர்களே இன்னும் சொல்ல போனா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல வானவர்களை பற்றி சொல்லியிருக்கிறான் மிருக இனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் தாவர இனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் பறவை இனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் சூனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் கயாமத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் மௌத்துடைய வாழ்க்கை பற்றி சொல்லியிருக்கிறான் துனியாவுடைய வாழ்க்கை பற்றி சொல்லியிருக்கிறான் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே குர்ஆன்ல அனைத்து விடயங்கள் சம்பந்தமாக குர்ஆன்ல ரப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறான் வானம் பூமி நட்சத்திரம் கடல் மலை ஆறு இது அனைத்து பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறான் இப்படிப்பட்ட அனைத்தும் சொல்லப்பட்ட இந்த குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சில புனித இடங்களை பற்றி, சில புனித பூமிகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல சில புனித இடங்களை பற்றி சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல சொல்லப்பட்ட புனித இடத்தில் ஒன்று தான் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாரும் இந்த பள்ளியுடைய பேரை கண்டிருப்போம். நம்மில் சிலர்கள் இந்த பள்ளியுடைய பேரை கேள்விப்படாமலும் இருந்திருப்போம். நம்மில் சிலர்கள் இந்த பள்ளி வாயிலுடைய தோற்றத்தை நேரடியாக பார்த்திருப்போம். இன்னும் சிலர்கள் இந்த பள்ளி வாயிலுடைய தோற்றத்தை இன்டர்நெட் மூலமாக அல்லது தொலைக்காட்சிகள் மூலமாக அல்லது பத்திரிகைகள் மூலமாக நாம் கண்டறிந்திருப்போம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல நூற்றாண்டுகளாக, பல தசாப்தங்களாக யூத கயவர்களால், யூத மிருகங்களால் இந்த குதுப் பூமியில் பல போராட்டங்களும் யுத்த கலவரங்களும் உருவாக்கப்பட்டு பல அப்பாவி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, பல அப்பாவி பெண்கள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, பல அப்பாவி சிறார்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய சொத்துகள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யூத நசாராக்கள் ஏன் இந்த பூமியில் சூழ்ச்சி செய்கிறார்கள்? இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஏன் கைப்பற்றுவதற்காக யூதர்கள் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களில் புனித பூமியான மூணாவது ஹரம் என்று அழைக்கப்படக்கூடிய, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எப்படி மக்காவை மதிக்கிறோமோ, எப்படி மக்கா பூமிய கஅபாவை எப்படி நாங்கள் உள்ளத்தால மதிக்கிறோமோ, எப்படி மதீனா மதிக்கிறோமோ, இதே போன்று தான் அன்பான சகோதரர்களே மூணாவது மனிதர்களுடைய, இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலமான பூமி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாயல். இந்த குதுப் பூமி அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட பூமி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் யூதர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள்? இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் யூதர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இந்த குதுப் பூமிக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பல நூற்றாண்டுகளாக, பல தசாப்தங்களாக அநேகமாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கேள்விப்படக்கூடிய பிரச்சனை பலஸ்தீன்ல பிரச்சனை, கஸ்ஸால பிரச்சனை, கஸ்ஸால இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு யூதர்கள் தாக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சிறார்களை கொள்றாங்க என்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்கள் ஏன் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால குர்ஆனும் ஹதீஸும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி, பைத்துல் மக்தஸை பற்றி, இந்த குதுஸ் பூமியை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயிலுடைய முதலாவது வசனத்தில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அஸ்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சூழ உள்ள பூமிய அல்லாஹ் அபிவிருத்தி உள்ள பூமியாக, பரக்கத்துள்ள பூமியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஆச்சரியம் என்னென்றா, உலகத்துல அதிகமாக பரக்க செய்யப்பட்ட இடம் இருக்கும் என்றா, அநேகமான விளைச்சல்கள் வெளியாகக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ இருக்கக்கூடிய பூமி. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தில் அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பல வகையில் அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய விவசாய பூமியில் அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அங்கே வீசக்கூடிய காற்றில் அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹ் பரக்கத்துள்ள மனிதர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் பெரும் அறிவாளிகள், பெரும் பெரும் விஞ்ஞானிகள், பெரும் பெரும் அறிவு மேதைகள் தோன்றிய பூமி இரண்டு நாங்கள் பார்த்தோம்டா அன்பான சகோதரர்களே, அது குதுசுடைய பூமி, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியில் இருந்து நிறைய அறிவாளிகள் தோன்றிருக்கிறாங்க. உதாரணமாக வரலாற்றில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு மனிதன் தான் 1925 பிறந்து 1989 மரணம் அடைந்த அப்துல்லா ரபி அப்துல் ஜலீல் என்று சொல்லக்கூடிய, ஹாமித் ரபி என்று நாங்கள் அழைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி. அன்பான சகோதரர்களே, இவருடைய ஹிஸ்டரிய நீங்க போய் நெட்ல பாருங்க. உலகத்துல ஏழு துறையில டாக்டர் பட்டம் எடுத்திருக்கிறார். இன்று நாம உலகத்துல ஒவ்வொருவரையும் நாங்க பாக்குறோம், ஒரு துறையில தான் அவர் பிஹெச்டி செஞ்சிருப்பாரு, ஒரு துறையில தான் டாக்டர் பதவி எடுத்திருப்பாரு. இன்று நாங்க நம்ம காலத்துல பார்த்தா ஒரே ஒரு யூதன் இருக்கிறாரு, அவரு நாலு துறையில டாக்டர் பதவி எடுத்திருக்கிறாரு, பிஹெச்டி செய்திருக்கிறாரு. ஆனா இந்த ஹாமித் ரபி என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன் பூமிக்கு சொந்தக்காரர், பலஸ்தீனில் பிறந்த இந்த மனிதன் ஏழு துறையில டாக்டர் துக்தூர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். ஜாமியா இஸ்லாமியா, அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜாமியல் அஸ்ஹரில் மிக முக்கியமான ஒரு பேராசிரியராக, மிக முக்கியமான பாடங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்று முஸ்தபா முஷர்ரபா என்று சொல்லக்கூடிய 1950 பிறந்து 1898 பிறந்து 1950 வபாத்தான முஸ்தபா முஷர்ரபா, இவர்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இந்த அப்பாவுடைய பூமியில் தோன்றிய மிகப்பெரிய அறிவாளிகள். அமெரிக்கா 1940 ஆண்டு தன்னுடைய நாடுக்காக அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக இவரிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. ஏனென்று சொன்னா இவர் அணு ஆயுதத்துல அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற விஷயத்துல மிக தேர்ச்சி பெற்றவராக இருந்தாரு. இவர் மட்டும் அல்ல, இவருடைய மாணவி 1917 பிறந்து 1952 மரணித்த தாலிபா சமீரா மூசா என்று சொல்லக்கூடிய பெண், உலகத்தில முதல் முதலாக அணுத்துறையில பட்டம் பெற்ற ஒரு பெண். இந்த பெண் இந்த முஸ்தபா முஷர்ரபா உடைய மாணவி. இந்த இரண்டு பேரிடமும் அமெரிக்கா 1940 ஆண்டுகளில் வேண்டுகோள் விடுக்கிறாங்க, எங்களோட நாட்டுக்கு நீங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கணும். ஆனா இந்த ரெண்டு இஸ்லாமியர்களும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு போதும் நாங்க படிச்ச அறிவை கொண்டு, நாங்க படிச்ச இல்மை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், நீங்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள், நாங்க உங்களுக்கு ஒரு போதும் உதவ மாட்டோம் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ரெண்டு அறிவாளிகளையும் யூதர்கள் கொலை செய்யறாங்க. இந்த ரெண்டு அறிவாளிகளையும் யூதர்கள் கொலை செய்யறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, என்ன சொல்றோம் என்றா, இந்த அக்கா பூமியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் அல்லாஹ் விசேஷமான ஒரு அறிவை கொடுக்கிறான். இவர்கள் அறிவில் தேர்ச்சி பெற்ற மக்கள். இன்னும் சொல்ல போனா இந்த பூமியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், உலகத்தில முதல் கிபிலாவாக அழைக்கப்படக்கூடிய பூமி என்ன, மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 17.5 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிபிலாவாக முன்னோக்கித்தான் தொழுகை நடாத்தினார்கள். அதற்கு பின்னால் தான் காபா கிபிலாவாக முஸ்லிம்களுக்கு ஆக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ரிவாயத்தில் சொன்னார்கள், நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் சுற்றுலாக்கள் செல்வதாக இருந்தால், நன்மை பெற்றுக் கொள்வதற்காக, நன்மை அடைந்து கொள்வதற்காக சுற்றுலா செல்வதாக இருந்தால் மூணு மஸ்ஜிதுகளுக்கு போங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதுல ஒன்று காபா, இரண்டாவது மஸ்ஜிது நபவி, மூணாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மஸ்ஜிதுல் அக்ஸாவ. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஸ்ஜிதுடைய சிறப்பை எந்த அளவு சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னா, உலகத்துல முதல் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் காபத்துல்லா. காபத்துல்லா கட்டப்பட்டு சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு பின்னால இரண்டாவதாக இந்த பூமியில கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் எல்லா மஸ்ஜிதுகளையும் பார்க்கிறது போன்று இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கருத முடியாது. இந்த பைத்துல் மக்தீஸ், இந்த குதுஸ் பூமியை லேசாக நாங்களும் நீங்களும் நினைத்து விட முடியாது. இது அல்லாஹ்வினால், அல்லாஹ்வுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட பூமி. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டதும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து தான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அர்வல் மஹ்ஷர், இது மஹ்ஷருடைய பூமி என்பதாக சொன்னாங்க. நாளைக்கு மக்கள் மஹ்ஷருக்காக எழுப்பப்படக்கூடிய பூமி இது தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டினாங்க. இதை விட ஆச்சரியம் என்னென்றா, கயாமத்துடைய பெரும் அடையாளங்களில் ஒன்றான தஜ்ஜால் வெளியாகுதல். இந்த தஜ்ஜால் உலகத்துல எல்லா பகுதிகளுக்கும் போவான், ஆனா மூணு இடங்களுக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மக்காக்குள்ள தஜ்ஜாலால் நுழைய முடியாது, மதீனாவுக்குள் தஜ்ஜாலால் நுழைய முடியாது. அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பூமிக்குள்ளேயும் தஜ்ஜாலால் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாரும் யோசிக்கிறது என்ன, எங்கட விடுமுறைக்கு எங்கட டிசம்பருக்கு நாங்க ஏப்ரலுக்கு ஒரு உம்ராக்கு போகணும், ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஹஜ் செய்யணும், எங்கட உள்ளத்துல எப்பயாவது தோன்றிருக்கிறா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்க்கணும், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமிக்கு போகணும், பைத்துல் மக்தீஸை பார்க்கணும். ஆனா எங்கட உள்ளத்துல இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாததால இன்றைக்கு யாருடைய உள்ளத்திலையும் மீடியாக்கள் கூட இந்த மஸ்ஜிதை பற்றி பெருசாக பார்த்தது கிடையாது. அன்பான சகோதரர்களே, இந்த மஸ்ஜித் சாதாரணமான மஸ்ஜித் அல்ல, அகீதாவோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதை யாரு இழிவாக கருதுவாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கிடுவாங்க. ஏன் இது அல்லாவாலையும் அல்லாஹுடைய தூதராலும் கண்ணியப்படுத்தப்பட்ட மஸ்ஜித்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி 1649 முன்னால பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருக்குல்ல, எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல ஜோர்டான், லெபனான், சிரியா, பலஸ்தீன் இது எல்லா நாடையும் ஒன்று சேர்த்து ஷாம் என்று சொல்லுவாங்க. ஷாம் என்று தான் ஒரு தேசம் இருந்தது. ஆனா 1649 உலக மகா முதல் யுத்தம் நடந்ததற்கு பின்னால தான் பலஸ்தீன் என்ற ஒரு பூமி உருவாகுது, பலஸ்தீன் என்ற ஒரு தனி நாடு உருவாகுது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பின்னணிய, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிஸ்டரிய நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆரம்பத்துல 600 ரோமர்கள் ஆட்சி செய்து வராங்க. சுமார் 600 இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா ரோமர்களுடைய கையில இருக்குது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பின் பெயர்ல, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 637 ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில், ஹஜ்ரத் உமர் ஹிஜ்ரி 12 தொடக்கம் 24 வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். இவர்களுடைய ஆட்சி கால பகுதியில் அபு உபைதத் இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய தலைமையின் கீழால 3000 சஹாபாக்கள் அனுப்புறாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்காக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சென்று அக்ஸாவுடைய சாவியை தன்னுடைய கைவசம் படுத்தி இஸ்லாமியர்களுடைய கையில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவருடைய ஆதிக்கத்துக்கு கீழால் வருகிறது. அந்த யுத்தத்தை தான், கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த யுத்தம் தான் சிலுவை யுத்தம். இந்த சிலுவை யுத்தத்துல சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கணும், எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பேர் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெள்ளம் துடிக்குது. மிக புனிதமான பூமி, மிக முக்கியமான ஒரு மஸ்ஜித். ஆனா இந்த மஸ்ஜித் இன்றைக்கு யூதர்களால தகர்க்கப்பட்டு கொண்டிருக்குது. சலாமுத்தீன் அய்யூப் ரஹ்மஹுல்லாஹ் எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ரோமர்கள் கையில இருந்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா புனித பூமியை கைப்பற்றினாங்களோ, இதே போல சலாமுத்தீன் அய்யூப் ரஹ்மஹுல்லாஹ் அடுத்ததாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிறிஸ்தவருடைய கையில் இருந்து எடுத்து இஸ்லாமியருடைய கையில் ஒப்படைக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டிட்டு அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்தாங்க, அல்லாஹ் அதை சூரா இப்ராஹிமுடைய கடைசி பகுதியில், அதாவது 14 ஜுஸுடைய கடைசி பக்கங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையை சொல்லியிருக்கிறான். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டிட்டு 3 துஆக்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. இமாம் நஸ்ஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. முதலாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, யா அல்லாஹ், நீதம் செலுத்தக்கூடிய அழகான முறையில நீதமாக நடக்கக்கூடிய பண்பை தந்தது யா அல்லாஹ். இரண்டாவது கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சிய எனக்கு பின்னாலையும் நீ யாருக்கும் கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எனக்கு தந்தது யா அல்லாஹ். மூணாவது அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு யாரெல்லாம் வாராங்களோ, யாரெல்லாம் அமல் செய்ய வாராங்களோ, அவங்க திரும்பி போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன போல போகணும் யா அல்லாஹ், அவங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று மூணு துஆக்களை சுலைமான் அலைஹி ஸலாம் செய்றாங்க. இந்த மூணு துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்றார். இந்த மூணு துஆவையும் அல்லாஹ் புரிந்து கொள்கிறான். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுனுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எந்த அளவு என்று சொன்னா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியை மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படி கண்ணியப்படுத்துவாங்கன்றா, மதீனால இருந்து அவங்க ஒட்டகத்துல அக்ஸாவுக்கு பலஸ்தீனுக்கு பிரயாணம் செய்து வருவாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ரெண்டு ரகா சொல்லுவாங்க, ஆனா அந்த பூமியில ஒரு மிடர் தண்ணீர் கூட குடிக்க மாட்டாங்க. அவங்க 1339வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. அழகான ஒரு ஹதீஸ், சஹியான ஹதீஸ், தௌஹீத்வாதிகளால மறக்கப்படக்கூடிய ஹதீஸ். தௌஹீத்வாதிகள்ல சிலர்கள் உண்மையை சொல்வதாக இருந்தால், அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ஹதீஸ தூக்கி எறிஞ்சிட்டாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிட்டாங்க. ஆனா இது சஹியான ஹதீஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1339வது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை எடுப்பதற்காக ஒரு வாதவர் வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய ரூஹை நான் எடுக்க போகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் அடைந்து அந்த வானவருக்கு அறைந்து விடுகிறார். அந்த வானவருடைய கண் பகுதி வீங்கி விடுகிறது. அல்லாஹ்விடம் போய் சொல்கிறார், மூசா மௌத்தாக விரும்பல்ல, அதனாலே எனக்கு அடித்து விட்டார். அல்லாஹ் மீண்டும் அந்த வானவருடைய கண் பகுதியை எப்படி எப்படி பழமையாக, எப்படி அவருடைய கண் வளமை போன்று எப்படி இருந்தச்சோ அதே போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டு மீண்டும் சொல்றான், நீங்க மூசா இடம் போய் சொல்லுங்க, ஒரு காலை மாட்ட தன்னுடைய கையால பிடிச்சு அதுல எந்த அளவு ரோமம் பிடிப்பிருந்ததோ அந்த ஒவ்வொரு ரோமத்துக்கு பதிலாக ஒரு வருடம் வாழ முடியும் என்று சொல்லி மூசாவுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னதோட அந்த மாணவர் மீண்டும் வருகிறார். ஏ மூசா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி சொல்லிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சரினா ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு வருடம் வாழ்ந்ததுக்கு பின்னால் என்ன நடக்கும், மௌத்து வரும், அதனால நான் இப்பயே தயார் மௌத்தாகிறதுக்கு. ஆனா என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பாபு மன் அஹப்பத் தஃப்னத்தில் அர்லில் முகத்தஸா என்று ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னுடைய ஆசையா அல்லாஹ் பைத்துல் மக்தஸில் மரணிக்க வேண்டும், அப்பாவுடைய பூமியில் மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியிலே, குதுஸ் பூமியிலே மரணிக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய கடைசி தொடர்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுறாங்க, நான் மட்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல இருப்பேன் என்று சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கு அடக்கப்பட்டாங்களோ அந்த இடத்தை நான் காட்டுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த குதுத் பூமியுடைய சில முக்கியமான விஷயங்களை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். காபாவை எடுத்தா எங்களுக்கு மக்காம இப்ராஹிம பத்தி தெரியும், சைத்தானுக்கு கல்லடிக்கிற இடம் தெரியும், அரபாவுடைய மைதானம் தெரியும், பத்ருடைய இடம் தெரியும், உஹதுடைய இடம் தெரியும். மஸ்ஜித் நபவி எடுத்தா எங்களுக்கு ஜன்னத்துல் பக்கைய பத்தி தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் பூமி தெரியும். இப்படி எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், நானும் நீங்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா எங்களை விட யூதர்கள் அணு அணுவாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி விளங்கி வச்சிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிலப்பரப்பு 474 மீட்டர் நீளமும் 320 மீட்டர் அகலமும் இடப்பரப்புள்ள இடம் தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பூமி அமைந்திருக்குது. அக்ஸாவுடைய எல்லை பகுதிக்குள்ள, அதாவது குதுஸ் என்ற பூமி, அதற்குள் இருக்கக்கூடிய இந்த அக்ஸா அக்ஸாவுடைய எல்லைக்குள்ள 5 மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அக்ஸாவுடைய பூமி என்று சொன்னா மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னா அதே இடத்துக்குள்ள அந்த எல்லை பகுதிக்குள்ள 5 மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் கிபலி, மஸ்ஜித் மர்வானி, மஸ்ஜித் புரா, மஸ்ஜித் குப்பத்து சஹ்ரா, ஜாமிஉன் நிசா என்று 5 பள்ளி வாயில்கள் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. 4க்கும் மேற்பட்ட மினாராக்கள் இருக்கிறது. அதிகமான தூம்கள் அந்த முஸ்லிம் அக்ஸா சூழ கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே நிறைய காய்வாள்கள், நிறைய கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. மழை பெய்தால் அதற்குள் வெள்ளம் வராமல் இருப்பதற்காக நிறைய கிணறுகள் அங்கே வெட்டப்பட்டிருக்கிறது. பல முக்கியமான மதரசாக்கள், பல முக்கியமான பாடசாலைகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமிக்குள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 14 கதவுகள், 14 பாபுகள், 14 கதவுகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ இருக்கிறது. பாபுர் ரஹ்மா, பாபு மகாரிபா, பாபு ஹதீத், பாபு சில்சிலா, பாபு மஜ்லிஸ் என்று 14 கதவுகள் இருக்கிறது. ஆனா அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு மீடியா, இன்டர்நேஷனல் மீடியாக்கள்ல, இன்றைக்கு வெப்சைட்ல நாம எல்லாம் பார்க்கிறது எதென்று சொன்னா, நாம நினைச்சிருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னா அந்த வால் கலர்ல ஒரு குப்பா உண்டு இருக்கும். இன்றைக்கு பாதைகள்ல கூட, இன்றைக்கு புக் ஷாப்புகள்ல போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய திரைப்படத்தை எடுத்தோம் என்று சொன்னா எங்களுக்கு தார திரைப்படம் அந்த போட்டோ கூட எப்படி இருக்கும் என்றா கோல் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு குப்பா. இது இல்லை மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்னைக்கு நானும் விளங்கியிருக்கிறது, நானும் விளங்கியிருக்கிறது. இன்னைக்கு அநேகமாக நினைக்கிறாங்க இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்றா இந்த கோல் கலர் குப்பா தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதற்கு எந்த பாதிப்பும் இல்லையே. இன்னைக்கு மீடியாக்கள் இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸால பிரச்சனைடா என்ன சொல்லுறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சூழ பூமியில தன் பிரச்சனை, பள்ளிக்கு எந்த தாக்குதலும் இல்ல, பள்ளிக்கு எந்த அநியாயமும் நடக்கல என்று சொல்லி அந்த கோல் கலர் குப்பத்து சஹ்ரா என்ற இடத்தை காட்டுறாங்க. நாங்க விளங்கணும் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்றது அது கிடையாது. அந்த கோல் கலர்ல காட்டக்கூடிய குப்பா இருக்குது, இதற்கு குப்பத்து சஹ்ரா என்று சொல்லுவாங்க. இது ஹிஜ்ரி 72 ஆண்டு, கிறிஸ்துக்கு பின் 692 ஆண்டு அப்துல் மலிக் இப்னு மர்வானால் கட்டப்பட்ட ஒரு குப்பா. இந்த இடத்துல குப்பத்து சஹ்ரா என்றா இந்த குப்பாக்கு கீழால ஒரு கல் இருக்குது. இந்த கல்லு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். இதனால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்கள் அந்த இடத்துல ஒரு குப்பாவை கட்டியிருக்கிறாங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுக்கு தான் சொந்தம் என்று யூதர்கள் இன்றைக்கு யூஎன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஐக்கிய நாடு சபையில கூட என்ன சொல்றாங்க, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பைத்துல் மக்தீஸ் எங்களுக்கு சொந்தமான பூமி, இது முஸ்லிம்களுக்கு சொந்தம் கிடையாது, இது பல நூற்றாண்டுகளாக எங்கட மூதாதையர்கள் ஆட்சி செய்த பூமி என்று ஒரு பொய்யான தகவலை முன்வைக்கிறாங்க. நாங்க விளங்கணும் 1135 கிறிஸ்துக்கு பின் 135 ஆண்டு ரோமர்களால உலகத்துல நாங்க ஹிட்லருடைய வரலாறு படித்திருக்கிறோம். ஹிட்லர் பல லட்சக்கணக்கான மக்களை கொன்றான் என்ற அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். ஆனா ஹிட்லர் கொலை செஞ்சது யார் என்று சொன்னா அப்பாவி மக்களை அல்ல, யூதர்களை தான் ஹிட்லர் கொலை செஞ்சாரு. ஏனென்று சொன்னா உலகத்துல எங்க எல்லாம் யூதர்களுடைய ஆதிக்கம் வருமோ, யூதர்கள் வசிப்பாங்களோ அந்த இடத்துல பல சோதனைகள், பல பித்னாக்கள், பல சூழ்ச்சிகளை அவங்க உண்டாக்கிடுவாங்க. பல நபிமார்களே கொலை செஞ்சவங்க எனக்கு யாபம் இருக்குது. சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னால இதே மிம்பருக்கு மேலால யூதர்கள் என்றா யாரு, நசாராக்கள் என்றா யாரு, அவர்களுடைய திட்டங்கள், அவர்களுடைய சூழ்ச்சிகள், அவர்களுடைய தோற்றத்தை பற்றி பேசின ஒரு யாபகம் எனக்கு இருக்குது. அன்பான சகோதரர்களே, இந்த யூதர்களுடைய பழக்கமே முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடாது, இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அதனால உலக மக்கள்கள் கூட முஸ்லிம்கள் மாத்திரம் அல்லாம மாற்று மத சகோதரர்கள் கூட இந்த யூதர்களை ஒருபோதும் கபூல் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்துக்கு பின் 135 ஆண்டு ரோமர்களால் இந்த யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறாங்க. யூதர்களை ரோமர்கள் இந்த பலஸ்தீன்ல இருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துக்கு முன் 486 ஆண்டு பபிலோனியர்களால இந்த யூதர்கள் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. இது சுமார் 2500 ஆண்டுகள், 2500 வருடங்கள், சுமார் 25 நூற்றாண்டுகள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பூமியில யூதர்களுடைய எந்த பிரச்சனையும் இருக்கல்ல, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு யூதர்களுடைய எந்த ஆதிக்கமும் இருக்கல்ல. ஆனா முதல் முதலாக 1948 ஆண்டு தான் இஸ்ரேல் என்ற நாடு பலஸ்தீன்ல உருவாகுது. 1948 முன்னால நீங்க உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தா உலகத்துல இஸ்ரேல் ஒரு நாடே இருக்கல்ல. 1948 தான் முதல் முதலாக இந்த பலஸ்தீன் பூமியில இந்த ஷாம் பிரதேசத்துல இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகுது. 1946 இந்த பலஸ்தீன் பூமி முழுமையாக முஸ்லீம்களுடைய கையில இருக்குது. 1947 யுஎன் ஐக்கிய நாடு சபை இந்த இஸ்ரேலுக்கு பலஸ்தீன் பூமியை எழுதி கொடுக்கிறாங்க. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அறிமுகப்படுத்துறாங்க, யூதர்களுடைய கையில ஒப்படைக்கிறாங்க. அதற்கு பின்னால இருந்து தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற ஒரு பிரச்சனை, கஸா என்ற ஒரு பிரச்சனை வெளியாகுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாக்கப்பட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அழிக்கப்பட்டாங்க, இஸ்லாமியர்களுடைய சின்னங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கு. எந்த அளவு என்று சொன்னா 1949-1967 வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு யுத்தம், ஒரு வார் அங்கு பலஸ்தீன்ல இடம்பெறுவது. 2012-2015 நாம் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி வரைக்கும் இன்றும் இந்த நிமிடமும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. யூதர்களால முஸ்லீம்கள் தாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. 1967 இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க என்றா, புதை பொருள் ஆராய்ச்சி என்று எங்களுடைய சின்னங்கள், எங்களுடைய அதாவது ஷியாறுகள் சின்னங்கள் இந்த பூமிக்கு கீழால் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பூமிகளை தோண்ட ஆரம்பித்தாங்க. ஆனா இவங்க தோன்றது இவங்களுடைய சின்னங்களை தேடுவதற்காக வேண்டி அல்ல, இந்த முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் இடிப்பதற்காக, இந்த பைத்துல் மக்தீஸ் பூமியை இல்லாமலாக்குவதற்காக. புதை பொருள் ஆராய்ச்சி என்ற பெயரில் முஸ்லிம்களுடைய 28 கிராமங்களை இந்த யூதர்கள் அழிச்சாங்க. 28 கிராமங்களை எங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் 2011 நடந்த யுத்தத்துக்கு கிறிஸ்தபம் என்று சொல்லி ஒரு அணு ஆயுதத்தை ஷூ பண்ணினாங்க. அந்த ஆயுதத்தை பற்றி இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுறாங்க, அந்த அந்த பம் அந்த அந்த அணுகுண்டு பூமியில வந்து விழுந்ததோட புட்புண்டுகள் கூட முளைக்காத அளவுக்கு ரசாயனங்களை பயன்படுத்தினாங்க. உலக மகா யுத்தத்துல எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சோ அதே நுணுக்கத்தோட பலஸ்தீன் பூமியை எல்லாமே எங்களுடைய யூதர்கள் பழங்காலமாக பல வருடங்களாக இந்த பூமியில வசித்து வராங்க என்று உலக நாடுகளுக்கு மீடியாக்களுக்கு முன்னால முன்வைத்தாங்க. அன்பான சகோதரர்களே, இதுவரைக்கும் சுமார் 5700 கட்டிடங்களை இந்த யூதர்கள் இடிச்சிருக்கிறாங்க, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை இல்லாமலாக்கிருக்கிறாங்க. நாங்க யோசிக்கிறோம், பலஸ்தீனையும் பிரச்சனை, கஸாலையும் பிரச்சனை, கஸாக்கும் அடிக்கிறாங்க, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் பிரச்சனை. நாங்க விளங்கோடும் பலஸ்தீன் என்ற பூமியில தான் கஸா என்ற ஊரும் இருந்துச்சு. இந்த யூதர்களுடைய தாக்கத்தால தான் கஸா என்ற அந்த ஊரு தனி நாடாக மாறுது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கீழால் வருவது இதை பொறுக்க முடியாம, அதாவது மஹ்மூத் அக்பார் அதே போல எங்களுக்கு அரபா என்று சொல்லக்கூடிய அங்க பிரசிடண்டாக இருந்தவர்கள் போலி இஸ்ரேலுடைய அந்த போலி அரசாங்கமாக இருந்தாலும் இது தனி முஸ்லிம் நாடாக இருப்பதால அடிக்கடி மக்களுக்கு மத்தியில இங்கே ஹமாஸ் என்ற ஒரு தீவிரவாதி இருக்கிறாங்க, அது கைதா என்ற ஒரு தீவிரவாதி கூட்டம் இருக்கிறாங்க என்று மீடியாக்களின் மூலமாக உலக நாடுகளுக்கு காட்டி அந்த நாடு அந்த அந்த கஸா ஊரை, அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க பிறந்த ஊரு, மிக முக்கியமான இமாம்கள் வாழ்ந்த ஊரு, மிக முக்கியமான இமாம்கள் கிதாப் எழுதின ஊரு, மிக முக்கியமான மதரசாக்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரை அந்த நாட யூதர்கள் காலம் காலமாக வருடம் வருடமாக தாக்கிக் கொண்டே இருக்கிறாங்க. சரி, இந்த யூதர்களுடைய நோக்கம் என்ன? ஏன் நாம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய கையில் இருந்து முழுமையாக கைப்பற்றி இந்த யூதர்கள் இந்த பூமியில் என்ன செய்ய போறாங்க? வளமையாக கேள்விப்படுறோம், அக்ஸாவுல பிரச்சனை, பைத்துல் மக்தீஸ் குதுஸ் பூமியில யூதர்கள் தாக்குறாங்க, அடிக்கடி கொலைகள் நடக்குது. ஆனா யூதர்களுடைய நோக்கம் என்ன? வளமையாக பிரச்சனை நடக்குது. எங்களுக்கு தெரியும் ஈராக்ல சதாம் ஹுசைனை பிடிக்கல, அதனால அங்க அணு ஆயுதம் இருக்கிற என்று தாக்குதலை உண்டாக்கி அவங்களோட ஆட்சிக்கு கீழால அந்த நாடை கொண்டு வந்தாங்க. அதே போல இன்றைக்கு சிரியால பிரச்சனை, அதே போல இன்னைக்கு உலக நாடுகள் அப்கான்ல உசாமா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், அதாவது அந்த அரசியல்வாதியை பிடிக்காததால அங்கேயும் சில பிரச்சனைகளை முன்வைத்து அந்த நாடை தாக்கினாங்க. இப்படி காலம் காலமாக ஒவ்வொரு நாடையும் தாக்கி கொண்டு வராங்க. இவங்களோட நோக்கம் என்ன? அதே போல இந்த நாடுகளை இவங்க அடைஞ்சு கொண்டது எண்ணெய் வளம், ஈராக்ல அப்கான்ல எண்ணெய் வளம் இருக்கிறதால இந்த எல்லா விஷயங்களும் நூற்றுக்கு நூறு ஆதாரபூர்வமான விஷயங்களை வைத்துத்தான் உங்களுக்கு முன்னால நான் பேசுகிறேன். அதே போல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடைந்து என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க, எதை செய்ய இந்த யூதர்கள் விரும்புறாங்க? இந்த யூதர்களுடைய ஹிஸ்டரியில சில திட்டங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. முதலாவது முழுமையாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை அழிக்கணும், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பூமியை இல்லாமல் ஆக்கி ஹைக்கல் சுலைமான், யூதர்கள் ஹைக்கல் சுலைமான் என்று ஒரு கோவிலை கட்ட முயற்சி செய்கிறாங்க. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற புனித பூமியை தரைமட்டமாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஏனைய பள்ளிகளின் தரைமட்டமாக்கி அங்கே ஹைக்கல் சுலைமான் என்று ஒரு கோவிலை கட்ட அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த வேலையை ஆரம்பம் செய்திருக்கிறாங்க. நீங்க நெட்ல போய் ஹைக்கல் சுலைமான் என்று அடிச்சா அதனுடைய வரைபடம், அதனுடைய ஹிஸ்டரியை நீங்க பார்க்க முடியும். 1990 ஹைக்கல் சுலைமான் என்ற கோவிலை கட்டுறதுக்காக, அதாவது குப்பத்து சஹ்ரா, நான் நேரத்தில் சொன்னது போல அந்த கோல் கலராக இருக்கக்கூடிய அந்த குப்பாவுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிக்கும் நடுவுல கல் நட்டுறாங்க. இந்த ஹைக்கல் சுலைமான் என்ற கோவிலை கட்டுறதுக்காக 1990 அடிக்கல் நட்டுறாங்க. இதனால இதை நட்டுவிடக் கூடாது, இந்த இடத்தை இடிக்க விடக் கூடாது என்று 1990 யுத்தம் செய்யறாங்க. அதுல 27 பலஸ்தீன் வாலிபர்கள் வஃபாத் ஆகுறாங்க. 150 மேற்பட்ட அந்த மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறார்கள், வயோதிகர்கள் காயம் அடைகிறாங்க. அதே போன்று இந்த யூதர்களுடைய இரண்டாவது திட்டம் 2020 இன்னும் 5 இந்த குதுஸ் பூமி, அதாவது நைல் நதியில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரையுள்ள மொத்தமாக எல்லா இடத்தையும் எதிர்பார்த்தாங்க, அது நடக்கல. அதனால குறைந்த பட்சம் இந்த குதுஸ் பூமி மாத்திரம் மஸ்ஜிதுல் அக்ஸா கூட இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் முழு நகரமும் இந்த முழு நாடும் எங்களோட ஆட்சிக்கு கீழால வரணும். நாங்க எங்களுக்கு என்று சொன்னா வரலாறுல யூதர்களுக்கு என்று தனி நாடு கிடையாது. யூதர்கள் என்ன செய்யறாங்க என்றா, எப்படியாவது 2020 இந்த பூமியை மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரைமட்டமாக்கி ஹைக்கல் சுலைமான் என்ற கோவிலை கட்டி இது எங்களுக்குரிய பூமியாக எங்கட நாடாக நாங்க ஆக்கணும் என்று இவங்க திட்டம் தீட்டி வருவாங்க. இந்த திட்டத்துல இதுவரைக்கும் பலஸ்தீன்ல 88% பூமி யூதர்களுடைய கையில இருக்கிறது, 12% பூமி தான் பரப்பளவு தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கிறது. இந்த 12% பரப்பளவு உள்ள இந்த பூமியை தன்வசம் படுத்திக் கொள்வதற்காகத்தான் யூதர்கள் இன்று யுத்தம் செய்து கொண்டு வராங்க. அன்பான சகோதரர்களே, இந்த யுத்தங்களை இந்த முஸ்லிம்களை அழிப்பதற்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவை இல்லாமல் ஆக்குவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய மனிதன் மோஷே பிக்லின் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாராளுமன்ற உறுப்பினர், 1962 பிறந்தவருடைய தலைமைக்கு கீழாலத்தான் இந்த எல்லா செயற்பாடும் எல்லா விஷயங்களும் இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அதே போல எங்களோட வரலாறுல மறக்க முடியாத இன்னொரு ஹிஸ்டரி, இதை நாங்க விளங்கி வச்சு கொள்ளணும். ஏன் எப்படி மக்கா புனித பூமியோ மஸ்ஜிதுல் நபவி புனித பூமியோ, இதே போல 3வது ஹரம் ஷரீப் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல 1967 நடந்த ஒரு யுத்தத்துல ஜெனரல் முர்தகா என்று சொல்லக்கூடிய மோசமான யூதன், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இருக்கக்கூடிய அப்துல் மலிக் இருந்த எல்லா குர்ஆனையும் எடுத்து பத்த வைத்தது மட்டும் அல்ல, ஒரு வாரம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில பாங்கு சொல்வதை தடை விதிக்கிறார். ஒரு வாரம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில யாரும் சொல்ல முடியாது, தடை விதிக்கிறார். இதனால இந்த பிரச்சனை நீடிக்க கூடாது என்று ஜோர்டான் நாட்டு தலை போடுது. எங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு 14 வாசல் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு 14 வாசல்கள் இருக்குது. பாபு ரஹ்மா, பாபு மகாரிபா, பாபு ஹதீத், பாபு சில்சிலா, பாபு மஜ்லிஸ் என்று 14 வாசல் இருக்குது. இந்த 14 வாசலுடைய கீயையும் 14 வாசலுடைய சிறப்பையும் இந்த ஜெனரல் முர்தகா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய கையில வைத்திருக்கிறாரு. ஜோர்டான் நாட்டு தலை போட்டதால அங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விவகாரத்தில் தலை நிமிர்ந்து பேசியதால இந்த அக்ஸாவுடைய சிறப்புகளை ஜோர்டான் நாட்டுல ஜோர்டான் நாட்டுக்கு ஒப்படைக்கிறாங்க. ஆனா இந்த 14 வாசல்ல 13 வாசலுடைய கீ, 13 வாசலுடைய சிறப்பை மாத்திரமே யூதர்கள் ஒப்படைச்சாங்க. ஒரு கதவுடைய சிறப்பை இன்றும் யூதர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. புராக் வாகனத்தில் மியாராஜ் பயணத்தை மேற்கொண்டாங்க. ஹாயிதே புராக் என்று ஒரு சிவர் இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸால. அந்த சிவரு அதாவது வணக்கம் செய்வதற்கு எந்த அமலும் கிடையாது, ஆனா அது ஒரு புனித இடம். ஆனா யூதர்கள் சொல்லுவாங்க, அந்த சிவரு நாம பார்க்கிறோம், சில யூதர்கள் கலத்தியில் அந்த அந்த சிவத்துல போய் அந்த தலையை முட்டி துவா கேட்பாங்க, தலையை அடித்து கொண்டு துவா கேட்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த சிவர் அவங்க ஒரு புனித சிவராக, இன்னும் சொல்ல போனா ஹாயித் மக்கள் அந்த நுழைய முடியாது. நாங்கெல்லாம் ஜும்மாக்கு நினைச்ச நேரத்துக்கு வாரோம், 12 மணிக்கும் வாரோம், 12:30 வாரோம், இமாம் தக்பீர் கட்டக்கூடிய நேரத்திலே வாரோம். என்ற பள்ளி எல்லாம் திறக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள அப்படி நுழைய இயலாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஜும்மாக்கு போறதாக இருந்தா 40 வயசை தாண்டி இருக்கணும். 40 வயசுக்கு கீழுள்ள வாலிபர்கள் ஜும்மாக்கு போக முடியாது, பெண்கள் ஜும்மாக்கு வர முடியாது. 40 வயசுக்கு அப்பால் உள்ள அந்த வயோதிபர்கள் மாத்திரம்தான் ஜும்மாக்கு வர முடியும். அதுவும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்க்கிறதாக இருந்தா குறிப்பிட்ட நேரம், நான் நினைக்கிறேன் 10 மணியில இருந்து 1 மணி வரைக்கும், 2 மணியில இருந்து 3:30 வரைக்கும் நேரம் ஒதுக்கிருக்கிறாங்க. அந்த நேரத்துல மாத்திரம்தான் இஸ்லாமியர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல அமல் செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா நிச்சயமாக இஸ்லாமியர்களுடைய கையில மீண்டும் வரும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி நானும் நீங்களும் கொஞ்சம் கூட கவலைப்படல என்று சொன்னா நாளை கயாமத்துல நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு இஸ்லாமியரிடமும் கேட்பார், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க நீங்க என்ன செஞ்சீங்க? எங்ககிட்ட ரப்பு கேட்டானண்டா, நாம இதற்கு என்ன பதில் சொல்ல போறோம்? எங்களால போய் யுத்தம் செய்ய முடியாது. அதனால எங்களால செய்ய முடியுமான ஒரே ஒரு லேசான வேலை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய முடியும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டியும், அந்த பலஸ்தீன் பூமிக்காக, அந்த கஸா பூமிக்காக, அதே போன்று அந்த இஸ்லாமியர்களுக்காக, அந்த சுகதாக்களுக்காக நாம செய்ய முடியுமான லேசான ஒரு வேலை அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்ய முடியும். அகில இலங்கை ஜம்மியத்து உலமா கூட வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க, இன்று தாசுஆ முஹர்ரம் மாதத்துடைய பிறை 50, நாளைக்கு ஆஷுரா முஹர்ரம் பிறை 10வது நோன்பு நாங்கள் பிடிக்க காத்திருக்கிறோம். இந்த 2 நாளிலையும் நீங்க அதிகமாக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. இந்த அக்ஸா பூமி முஸ்லீம்களுடைய கையில் மீண்டும் ஒப்படைக்கப்படணும், முஸ்லீம்கள் மீண்டும் அந்த பள்ளிக்குள்ள அமல் செய்யணும் என்பதற்காக நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அகில இலங்கை ஜம்மியத்து கூட வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். எங்கட கையில ஆயுதம், பலம், ஆட்சி, அதிகாரம் எது இருந்தாலும் சரி, ரப்புடைய நாட்டம் இல்லைண்டா, ரப்புடைய உதவி இல்லைண்டா, எங்கட உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லைண்டா, ஒருபோதும் வெற்றி வராது. எங்களுக்கு தெரியும் ஐனுல் ஜாலூத் என்ற யுத்தம் நடக்குது, அதாவது சைஃபுத்தீன் சைஃபுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரர், இஸ்லாமிய வீரர், தாத்தாரியங்களுக்கு எதிராக, அதாவது பலஸ்தீன் பூமியில தாத்தாரியங்களுக்கு எதிராக ஐநூல் ஜாலூத் என்று ஒரு யுத்தம், ஒரு வார் நடக்குது. இந்த யுத்தத்துல முஸ்லிம்கள கையில எல்லா ஆயுதமும் இருக்குது, எல்லா வெப்பன்ஸும் இருக்குது. இப்ப சைஃபுத்தீன், இந்த சுல்தான் சைஃபுத்தீன் அவங்க கேட்கிறாங்க தன்னுடைய படை வீரர்களை பார்த்து, நாங்க தாத்தாரியங்களோட எதிராக யுத்தம் செய்ய போறோம், எல்லா ஆயுதமும் இருக்குதா? எல்லாரும் சொல்றாங்க, சுல்தான் சைஃபுத்தீனை பார்த்து எங்களோட கையில எல்லா வெப்பன்ஸும் இருக்குது, எல்லா ஆயுதம் இருக்குது. ஆனா சைஃபுத்தீன் சுல்தான் சொன்ன பதில், எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது, ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதத்தை மாத்திரம் நாங்க எடுக்கல, அந்த ஆயுதம் தான் இன்றைய நாள். அவர் அதாவது அவர் அங்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை சொல்றாரு, இன்றைய நாள் ஜும்மாக்கு பின்னால எங்களுடைய பள்ளியுடைய இமாம் எங்களுக்காக துஆ செய்ய இருக்கிறார், அந்த துஆ இந்த ஆயுதத்தை எடுத்ததுக்கு பின்னால நாங்க யுத்தம் செய்வோம், நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவா. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதனால அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கா எப்படி புனித பூமியோ, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவி எப்படி புனித பூமியோ, இதே போல தான் இஸ்லாமியர்களுடைய மூணாவது புனித பூமி இது மஸ்ஜிதுல் அக்ஸா. அதனால நாங்க ஒவ்வொருவரும் நோன்பு பிடித்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், நாங்க தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய நண்பர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீண்டும் யா அல்லாஹ் இஸ்லாமியுடைய கையில் தந்திரியா அல்லாஹ், யூத நசாரா கூடிய அந்த சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், அவர்களுடைய திட்டங்களை தவிடுபடியாக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த இடத்துல எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல நாளைய கயாமத்துடைய நாளில் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், ராஜாக்கள், அவுலியாக்களோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் ஹௌலுல் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தில் நீர் அறிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபியோடு இருந்து கொண்டு யா அல்லாஹ் உன்னுடைய லக்காவை உன்னுடைய ரலால் மடியக்கூடிய பாக்கியத்தை தந்தர்கள் புரிவாயாக. வா ஆஃபர் தஅவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.